கல்கி நாவல்ஸ் .com வழங்கும் அமரர் கல்கியின் அலையோசை. உங்களுக்காக வாசிப்பது இலங்கை திருக்கோவிலிலிருந்து செல்வராஜா விஜிதகுமார். முதற் பாகம், பூகம்பம். அத்தியாயம் 1, தபால் சாவடி. சாலையின் இருபுறத்திலும் ஆலமரங்கள் சோலையாக வளர்ந்திருந்தன. ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளைப் போல் அந்த சாலை எங்கே ஆரம்பமாகிறது, எங்கே முடிவாகிறது என்று தெரிந்து கொள்ள முடியாததாயிருந்தது. பகவானுடைய விஸ்வரூபத்தின் அடியும் முடியும் போல இரு திசையிலும் அடர்ந்த மரக்கிளைகளிடையில் அந்த சாலை மறைந்துவிட்டது. கிழக்கு மேற்காக வந்த சாலை வடதிசை நோக்கி திரும்பிய முடுக்கிலே ராஜம்பேட்டை கிராமத்தின் தபால் சாவடி எழுந்தருளியிருந்தது. அதன் வாசற்கதவு பூட்டியிருந்தது. தூணிலே இரும்பு கம்பியினால் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்த தபால் பெட்டி திக்கற்ற அனாதையைப் போல் பரிதாப தோற்றமளித்தது. சற்று தூரத்தில் ஒரு கட்டை வண்டி லொடக் லொடக் என்ற சத்தத்துடனே சாவகாசமாக அசைந்து ஆடிய வண்ணம் சென்றது. வண்டிக்காரன் ஐ ஐ என்று அதட்டி மாடுகளை முடுக்கினான். தபால் சாவடிக்கு எதிரே சாலையின் மறுபக்கத்தில் ஒரு மிட்டாய் கடை. அந்த கடையின் வாசலில் அப்போது ஆள் யாரும் இல்லை. உள்ளே இருந்து சொய் சொய் என்ற சத்தம் மட்டும் கேட்டது. அந்த சத்தத்தோடு கடைக்குள்ளிருந்து வந்த வெங்காயத்தின் வாசனையும் சேர்ந்து மிட்டாய்க்கடை ஐயர் மசால் வடை போட்டுக்கொண்டிருந்தார் என்பதை விளம்பரப்படுத்தின. ஆலமரக்கிளையில் நிர்விசாரமாக குடியிருந்த பறவைகள் உல்லாசமாக கிரீச்சிட்டு கொண்டிருந்தன. அதோ டக் டக் என்ற பாதக்குரட்டின் சத்தம் கேட்கிறது. வருகிறவர் ஸ்ரீமான் கே பி பங்காரு நாயுடு பிபிஎம் அவர்கள்தான். பிபிஎம் என்றால் சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் என்று அறிந்து கொள்க. கிராமத்து போஸ்ட் மாஸ்டருக்கு சம்பளம் சொற்பந்தான். ஆனால் அவருடைய அதிகாரம் பெரியது. அவருடைய உத்தியோக பொறுப்பு அதைவிட அதிகமானது. ஜில்லா கலெக்டராகட்டும், ஹிஸ் எக்ஸலன்சி கவர்னரே ஆகட்டும், இந்த தபால் ஆபீஸுக்குள் அவர்களுடைய அதிகாரம் செல்லாது. இன்னொருவருக்கு வந்த கடிதத்தை கொடு என்று கவர்னர் கேட்டாலும் மாட்டேன் என்று சொல்ல எனக்கு அதிகாரம் உண்டு என்று நாயுடுகாரு பெருமிதத்துடன் சொல்லிக்கொள்வார். இதோ அருகில் வந்துவிட்டார் போஸ்ட் மாஸ்டர் பங்காரு நாயுடு. தபால் சாவடியின் பூட்டில் திறவுகோலை போட்ட உடனே கதவு திறந்து கொள்கிறது. பங்காரு நாயுடு அவருடைய சாம்ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார். ஆனால் வாசற்படியை தாண்டியதும் மேலே அடி வைக்க முடியாமல் பிரமித்து போய் நிற்கிறார். தபால்கார பாலகிருஷ்ணன் உள்ளே சாவதானமாக உட்கார்ந்து நேற்று வந்த தபால்களை வரிசைப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறான். போஸ்ட் மாஸ்டர் திகைத்து நின்றதைக் கண்ட பாலகிருஷ்ணன், ஏன் சார் இப்படி வெறுத்து பார்க்கிறீர்கள், நான் என்ன பேயா பிசாசா என்று கேட்டான். நீ வந்து எப்படியப்பா உள்ளே புகுந்தாய் என்று பங்காரு நாயுடு தடுமாறிக்கொண்டே கேட்டார். எனக்கு இஷ்ணி வித்தை தெரியும் சார். கொஞ்ச நாள் நான் பீதாம்பர ஐயரின் சிஷ்யனாயிருந்தேன். கண் சிமிட்டும் நேரத்தில் இந்த சுவருக்குள்ளே நுழைந்து வெளியிலே போய்விடுவேன். உண்மையை சொல்லப்பனை விளையாடாதே. என்ன சார் அப்படி கேட்கிறீங்க, விளையாடுவதற்கு நான் என்ன பச்சை குழந்தையா? போஸ்ட் ஆபீஸ் கதவு பூட்டியிருக்கும்போது எப்படி உள்ளே வந்தாய்?
சொல்லப்பா.
கதவு பூட்டியிருந்ததா
சார்? பார்த்தீங்களா சார்?
பின்னே? இப்போதானே சாவியை போட்டு திறந்தேன்.
சாவியை போட்டு பூட்டை திறந்தீங்க, ஆனால் கதவை திறந்தீங்களா என்றுதான் கேட்டேன்.
பூட்டை திறந்தால் கதவை திறந்ததல்லவா? தம்பி, என்னவோ மர்மமாய் பேசுகிறாயே.
ஒரு மர்மமும் இல்லைங்க சார். நேற்று சாயங்காலம் ஒருவேளை கொஞ்சம் மஜாவிலே இருந்தீங்களோ என்னமோ, நாதாங்கியை இழுத்து மாட்டாமல் பூட்டை மட்டும் பூட்டிக்கிட்டு போய்விட்டீங்க. போஸ்ட் மாஸ்டர் சற்று திகைத்து திருந்துவிட்டு, பாலகிருஷ்ணா, கடவுள் காப்பாற்றினார். பார்த்தாயா, நீ புகுந்தது போல திருடன் புகுந்திருந்தால் என்ன கதியாகிறது என்று சொல்லி உச்சி மேட்டை நோக்கி கும்பிட்டார்.
கதி என்ன கதி? அந்த திருட்டு பயலின் தலைவிதி வெறுங்கையோடு திரும்பி போயிருப்பான். இங்கே என்ன இருக்கிறது திருட்டு பசங்களுக்கு?
அது போகட்டும் சார், தபால் பெட்டியின் சாவியை இப்படி கொடுங்க.
சாவியை வாங்கி கொண்டு பாலகிருஷ்ணன் தபால் பெட்டியை திறந்து அதிலிருந்த தபால்களை எடுத்து கொண்டு வந்தான். தபால்களின் மேலே ஒட்டியிருந்த தலைகளில் டக் 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 என்று தேதி முத்திரை குத்த ஆரம்பித்தான். போஸ்ட் மாஸ்டர் ஒரு சிறு தகரப்பெட்டியில் இருந்த தபால்களை எண்ணி கணக்கு பார்த்து கொண்டிருந்தவர் திடீரென்று தலையை நிமிர்த்தி,
ஏனப்பா பாலகிருஷ்ணா, தேதியை சரியாக மாற்றிக்கொண்டாயா என்று கேட்டார்.
பாலகிருஷ்ணன் முத்திரை அடிப்பதை நிறுத்திவிட்டு,
என்ன கேட்டீங்க சார் என்றான்.
முத்திரையில் தேதியை சரியாய் மாற்றிக்கொண்டாயா என்பதாக கேட்டேன்.
இன்றைக்கு 15 தானே சார்?
தேதி 15? நான் சந்தேகப்பட்டது சரிதான்.
பின்ன என்ன தேதி சார்?
16 அப்பா, 16. கொஞ்சம் உங்கள் எதிரிலே இருக்கிற சுவரிலே பாருங்க சார்.
பாலகிருஷ்ணன் காட்டிய இடத்தில் தினகரன் காலண்டர் மாட்டியிருந்தது. அது 1933 வருஷம் ஜனவரி மாதம் 15 தேதி என்று காட்டியது.
அட பரந்தாமா, வருஷத்தை கூட இதை பார்த்து போட்டுவிட்டாயோ?
பின் எதை பார்த்து போடுறது? காலண்டர் காட்டுற வருஷம் மாதம் தேதி தானே போட்டு தொலைக்க வேணும்.
அட கேசவா, இது போன வருஷத்து காலண்டர் அல்லவா? வருஷம் தேதி ரெண்டும் பிசகு.
பங்காரு நாயுடு எழுந்து போய் காலண்டரில் வருஷத்தையும் தேதியையும் மாற்றினார். இப்போது அந்த காலண்டர் 1934 வருஷம் ஜனவரி மாதம் 16 தேதி என்று காட்டியது. சாலையில் பெட்டி வண்டியொன்று இரு பெரும் காளைகளால் இழுக்கப்பட்டு ஜம் ஜம் என்று சென்றது.
பட்டாமணியம் கிட்டவாயரின் வண்டி போகிறது சார் என்றான் பாலகிருஷ்ணன்.
ஆமாம், ஜனவரி மாதம் 16 தேதியாகிவிட்டது அல்லவா?
ஜனவரி வசூலிக்க பட்டாமணியம் புறப்படுவது நியாயம்தானே என்று பங்காரு நாயுடு ஒரு பழைய சிலேடையை தூக்கி போட்டார்.
ஏன் சார், கிட்டாவையர் பெண்ணுக்கு எப்போது கல்யாணமாம் உங்களுக்கு தெரியுமா?
பாலகிருஷ்ணா, உனக்கு என்ன அதை பற்றி கவலை?
கவலையாய்த்தான் இருக்கிறது. கல்யாணமாகிவிட்டால் அந்த குழந்தை புருஷன் வீடு போய்விடும்.
போனால் உனக்கு என்ன?
ஏதோ இந்த விடியா மூஞ்சி தபால் ஆபீஸுக்கு அந்த குழந்தை 2-3 வந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஆபீஸ் கொஞ்சம் கலகலப்பாய் இருக்கிறது. லலிதா புருஷன் வீட்டுக்கு போய்விட்டால் அப்புறம் இங்கே ஒரு காக்காய் கூட வராது. நீங்களும் நானும் எதிரும் புதிருமாய் உட்கார்ந்து ஈ ஓட்ட வேண்டியதுதான். பாவம், இந்த ஆபீஸுக்கு ஈயாவது வரட்டுமே பாலகிருஷ்ணா, அதை ஏன் ஓட்ட வேண்டுமென்கிறாய்?
ஈயை ஓட்டாமல் என்னத்தை செய்வது? அதை நான் ஓட்டாவிட்டால் இங்கே இருக்கிற பசையெல்லாம் அது ஒட்டி கொண்டு போய்விடும்.
பாருங்கள் சார், நான் தேவப்பட்டணம் தபால் ஆபீஸில் வேலை பார்த்தபோது மாதம் பிறந்து 7ஆம் தேதிக்குள்ளே 100க்கு குறையாமல் மணி ஆர்டர் வந்து குவியும்.
யாருக்கு?
உனக்கா?
எனக்கு என்னத்திற்கு வருகிறது?
கொடுத்து வைத்த மவராசன் மகன்களுக்கு வரும்.
யாருக்கோ மணி ஆர்டர் வந்தால் உனக்கு என்ன ஆயிற்று?
மணி ஆர்டர் ஒன்றுக்கு 1/2 ரூபாய் வீதம், 100 ரூபாய்க்கால் 25 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும்.
100 ரூபாய்க்கால் 25ஆ?
கணக்கிலே புலிதான். தேவப்பட்டணத்தில் 100 ரூபாய்க்கால் 25 தான். இந்த தரித்திரம் பிடித்த ஊரில் 100 ரூபாய்க்கால் 7.5 கூட ஆகாது.
போதும் போதும், வேலையை பார்.
பாலகிருஷ்ணா, தங்கவேலு அதோ வந்துவிட்டான். வெளியே சற்று தூரத்தில் ஜிங் ஜிங் ஜிகஜிங் என்ற சத்தம் கேட்டது. வர வர அந்த சத்தம் தபால் ஆபீஸை நெருங்கியது. ரன்னர் தங்கவேலு கையில் உள்ள ஈட்டி சிலம்பை குலுக்கி கொண்டு தபால் சாவடியின் வாசலுக்கு வந்து சேர்ந்தான்.
நன்றி. இத்துடன் அமரர் கல்கி அவர்களின் அலை ஓசை முதற் பாகம் பூகம்பம் அத்தியாயம் 1 தபால் சாவடி முற்றிற்று.